பொருளரை வழங்குபவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க ஸ்தாபக ஆச்சாரியர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அவர்கள்.
Chapter 18, text number 61.
பதினெட்டாவது அத்தியாயம் 61வது பதம்.
ஈஸ்வர சர்வ பூதானாம்
ஈஸ்வர சர்வ பூதானாம்
வித்தேஷே அர்ஜுன திஷ்டதி ப்ரஹ்மயம் சர்வ பூதானி
ப்ரஹ்மயம் சர்வ பூதானி
யந்த்ரூடானி மாயயா
யந்த்ரூடானி மாயயா.
Anyone else like to chant? Translation: The Supreme Lord is situated in everyone's heart, O Arjuna, and is directing the wanderings of all living entities who are seated as on a machine made of the material energy.
முடிவேற்பு அர்ஜுனா, முழுமுதற் கடவுள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்கின்றார். ஜட சக்தியால் செய்யப்பட்ட ஒரு இயந்திரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் போன்ற உயிர்வாளிகளின் பயணங்களை அவரே வழிநடத்துகிறார்.
Purport: Arjuna was not the supreme knower, and his decision to fight or not to fight was confined to his limited discretion.
பொருளுரை: அர்ஜுனன் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்ல. போரிடுவதா கூடாதா என்பதற்கான அவனது முடிவு ஓர் அளவிற்குட்பட்ட அவனது விவேகத்தை பொறுத்ததா இருந்தது.
Lord Krishna instructed that the individual is not all in all.
பகவான் கிருஷ்ணரோ ஜீவாத்மாவே எல்லாம் என்பது சரியில்லை என்று அறிவுறுத்தினார்.
The Supreme Personality of Godhead, or He Himself, Krishna as the localized super soul, sits in the heart directing the living being.
முழுமுதற் கடவுள் அல்லது தாமே ஸ்ரீகிருஷ்ணரே பரமாத்மாவாக ஜீவாத்மாவை வழிநடத்திக் கொண்டு இதயத்தில் அமர்ந்திருக்கிறார்.
After changing bodies, the living entity forgets his past deeds, but the super soul, as the knower of the past, present and future, remains the witness of all his activities.
உடல்களை மாற்றிக்கொண்ட பின் உயிர்வாளி தனது முந்தைய செயல்களை மறக்கின்றது. ஆனால் கடந்த கால தற்கால எதிர்கால விஷயங்களை எல்லாம் அறிபவரான பரமாத்மாவே அவனது செயல்களுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கின்றார்.
Therefore, all the activities of living entities are directed by this super soul.
எனவே உயிர்வாளிகளின் செயல்கள் எல்லாமே இந்த பரமாத்மாவால் வழிநடத்தப்படுபவையே ஆகும்.
The living entity gets what he deserves and is carried by the material body, which is created in the material energy under the direction of the super soul.
தனக்கு தகுதி உடையவற்றை உயிர்வாளி பெறுகின்றார். பரமாத்மாவின் இயங்குதலுக்கு கீழ் ஜட இயற்கையால் தயாரிக்கப்பட்ட ஜட உடலால் அவன் சுமந்து செல்லப்படுகிறான்.
As soon as a living entity is placed in a particular type of body, he has to work under the spell of that bodily situation.
ஒரு குறிப்பிட்ட உடலில் உயிர்வாளி வைக்கப்பட்ட உடனேயே அவன் அந்த உடலின் நிலைக்கு ஏற்றதான மயக்கத்திற்கு கீழ் செயல்பட வேண்டியிருக்கிறது.
A person situated in a high-speed motor car goes faster than one seated in a slower car, though the living entities, the drivers, may be the same.
ஓட்டுநர்கள், அதாவது உயிர்வாளிகள், ஒரே மாதிரியாய் இருப்பினும் வெகு விரைவாக செல்லும் மோட்டார் காரில் அமர்ந்திருக்கும் ஒருவன் மெதுவாக செல்லும் காரில் இருப்பவனை விட வேகமாக பயணம் செய்கின்றான்.
Similarly, by the order of the Supreme Soul, material nature fashions a particular type of body to a particular type of living entity so that he may work according to his past desires.
அதுபோலவே பரமாத்மாவின் ஆணையால் ஜட இயற்கை ஒரு குறிப்பிட்ட ஜீவாத்மாவுக்கு அவன் கடந்த கால விருப்பங்களுக்கு ஏற்ப செயல்படுவதற்காக ஒரு குறிப்பிட்ட உடலை தயார் செய்து கொடுக்கின்றது.
The living entity is not independent.
ஜீவாத்மா சுதந்திரமானவன் அல்ல.
One should not think himself independent of the Supreme Personality of Godhead.
முழுமுதற் கடவுளினின்றும் தாம் சுதந்திரமானவன் என்று ஒருவன் எண்ணம் கொள்ளக்கூடாது.
The individual is always under the Lord's control.
ஜீவாத்மா எப்போதுமே அவரது கட்டுப்பாட்டிற்கு கீழ் தான் இருக்கின்றான்.
Therefore, one's duty is to surrender, and that is the injunction of the next verse.
எனவே அவருக்கு சரணடைவதே அவனது கடமை. அதுவே அடுத்த பதத்தின் உபதேசம்.
ஈஸ்வரா சர்வ பூதானாம் வித்தேஷே அர்ஜுன திஷ்டயன் திஷ்டதி ப்ரஹ்மயன் சர்வ பூதானி யந்த்ரூடானி மாயயா. The Supreme Lord is situated in everyone's heart, O Arjuna, and is directing the wanderings of all living entities who are seated as on a machine made of the material energy.
ஜடசக்தியால் செய்யப்பட்ட ஒரு இயந்திரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் போன்ற உயிர்வாளிகளின் பயணங்களை அவரே வழிநடத்துகிறார்.
This verse is coming in a series of verses leading to the conclusion of Bhagavad Gita.
பகவத் கீதையின் முடிவுரையை நமக்கு கொடுக்கும் நியதியில் ஒரு தொடர் பதங்களின் ஒரு பதமாக இன்றைய பதத்தை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம்.
Bhagavad Gita has a conclusion.
பகவத்கீதைக்கென்று ஒரு முடிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது.
Actually in English the word conclusion can mean just more or less the end.
ஆங்கிலத்தை பொறுத்தவரைக்கும் கன்க்ளூஷன் முடிவுங்கிற வார்த்தை ஒரு இறுதி நிலையை சொல்வதாக தெரிகிறது.
So this is almost the end of Bhagavad Gita.
இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையும் பகவத்கீதையின் இறுதி நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம்.
That conclusion also means the siddhanta is the word given in Sanskritam.
சமஸ்கிருதத்தில் சித்தாந்தம் என்ற வார்த்தையால் வர்ணிக்கப்படும் அந்த வார்த்தையாலும் அந்த முடிவிலை என்பதையே நாம் தெளிவுபடுத்தலாம்.
It means after considering all the different points to come to ascertain what is actually the essence.
அதாவது பல்வேறு தரப்பட்ட விஷயங்களையும் ஆராய்ந்த பின் ஒரு சாரமாக ஒரு இறுதி அம்சமாக வழங்கப்படும் ஒரு விஷயமாகவும் அதை கொள்ளலாம்.
So now the essence of Bhagavad Gita is about to be spoken and Krishna is preparing Arjuna for that.
பகவத்கீதையின் சாரத்தை ஸ்ரீகிருஷ்ணர் வழங்கப்படவிருக்கும் நிலையில் அர்ஜுனனை தயார்படுத்துகிறார் இந்த பதங்களின் வாயிலாக.
Krishna in this verse is summarizing two important points that have been made throughout the Bhagavad Gita.
Bhagavad Gita முழுவதும் விவரிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் இரண்டு முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர்.
And he's bringing these two points together with another point that is also stressed throughout Bhagavad Gita.
இந்த இரண்டு விஷயங்களை இன்னொரு விஷயத்துடன் இணைக்கிறார். அந்த இன்னொரு விஷயமும் பகவத்கீதையின் முக்கிய அம்சமாகவே இருக்கிறது.
So one point is that the living beings, the jivas, are situated within various bodies according to their karma.
அவரவர்களின் கர்மத்தை பொறுத்து வெவ்வேறு தரப்பட்ட உடல்களில் ஜீவாத்மா குடிகொண்டிருக்கிறான் என்பது ஒரு விஷயம்.
And in this way they are going from body to body to body.
இவ்வாறாக ஒரு உடலின் விட்டு அடுத்த உடல் அடுத்த உடல் அடுத்த உடல் என்று பிரயாணம் செய்கின்றனர்.
And another point is that the Supreme Lord is he also goes with the jiva and enters into every body.
இன்னொரு விஷயம், பரமாத்மாவில் இருக்கக்கூடிய நிலையில் பகவானும் அந்த ஜீவனுக்குள் உடனேயே சென்று கொண்டே இருக்கிறார் ஜீவனுடன்.
So these two points have been stated in various places and various ways throughout the Bhagavad Gita.
Bhagavad Gita முழுவதும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதத்தில் இந்த இரண்டு விஷயங்களும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன.
And that the jiva is dependent upon and subordinate to the paramatma has also been stressed throughout Bhagavad Gita.
பரமாத்மாவை சார்ந்தே ஜீவாத்மா இருக்க வேண்டியது என்றும் அவருக்கு கீழ்பட்ட நிலையில் அவர்களுக்கு அடிபணிந்த நிலையில் இருக்க வேண்டியதுதான் ஜீவாத்மா என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பல இடங்களில் பகவத்கீதையில்.
So these points are being stressed again and brought together.
திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் மறுபடியும் ஒரு சேர இங்கு விளக்கப்பட்ட நிலையை காண்கிறோம்.
And leading up to the what would seem the obvious conclusion of Bhagavad Gita.
பகவத்கீதையின் மிக தெளிவான இறுதி அம்சம் எதுவோ அதற்கு நம்மை இட்டு செல்லும் ஒரு நிலையில் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கிறோம்.
That because the jiva in conditional life is suffering due to not taking shelter of the Supreme Lord, then he should take shelter of the Supreme Lord for his own best interest.
பகவானிடம் தஞ்சமடையாத நிலையில் பலதரப்பட்ட துன்பங்களை அனுபவித்த வண்ணம் இருக்கிறது ஜீவாத்மா என்பதும், பகவானிடம் நாம் தஞ்சம் அடைந்தே தீர வேண்டும் என்பதும் தெளிவுபடுத்தப்படுகிறது இந்த இடத்தில்.
So this is the point that's being led up to.
இப்பொழுது நாம் நம்மை இட்டுச் செல்லக்கூடிய இடமும் இந்த இடமே ஆகும்.
சாவதாமம் பரித்யஜா மாம் ஏகம் சரணம் ரஜா அஹம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. You can get the translation.
அனைத்து தர்மங்களையும் விட்டொழித்து என்னிடமே நீ சரணடைவாயாக, உன்னை அனைத்து பாவ விளைவிலிருந்தும் விடுவிக்கின்றேன், பயப்படாதே.
Krishna says, surrender unto me exclusively.
என்னிடம் மட்டுமே நீ சரணடைவாயாக என்று ஸ்ரீகிருஷ்ணர் தெளிவுபடுத்துகிறார்.
I will deliver you from all material sinful reactions.
அனைத்து விதமான ஜட பாவ விளைவுகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கிறேன், உறுதியளிக்கிறார்.
Do not fear.
பயப்படாதே.
Have faith.
என்னிடம் நம்பிக்கை கொள்.
Be confident.
என்னிடம் நீ உறுதியான ஒரு நம்பிக்கையை கொள்வாயாக.
கிருஷ்ணா ஜீவா,
நீ ஒரு ஜீவன். ஸ்ரீகிருஷ்ண
சுப்ரீம் லார்ட்,
நான் முழுமுதற் கடவுள்.
யூ ஹாவ் அன் இட்டர்னல் ரிலேஷன்ஷிப் வித் மீ,
என்னுடன் உனக்கு ஒரு நிரந்தர உறவு முறை இருந்து கொண்டிருக்கிறது.
யூ ஆர் இட்டர்னலி மை சர்வன்ட்,
நீ நிரந்தரமாக என்னுடைய சேவகன்.
பட் யூ ஆர் சஃபரிங் இன் திஸ் மெட்டீரியல் கண்டிஷன்,
ஆனால் கட்டுண்ட நிலையில், இந்த ஜட நிலையில் நீ துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்.
You do not want to suffer.
நீ துன்பப்பட விரும்பவில்லை தான்.
I also do not want you to suffer.
எனக்கும் நீ துன்பப்படுவதில் எனக்கு விருப்பம் இல்லை தான்.
But you have voluntarily taken upon yourself this suffering condition.
ஆனால் நீயே தன்னிச்சையாக இந்த கட்டுண்ட நிலைக்கு உன்னையே தள்ளிக்கொண்டு சென்றிருக்கிறாய்.
But I can deliver you from that if only you agree to be delivered.
நீ ஒரு ஒத்துக்கொள்வாயே, ஆனால் உன்னை இந்நிலையில் இருந்து விடுவிக்க நான் தயாராக இருக்கிறேன்.
You simply have to recognize my superiority.
வெறுமனே நீ என்னுடைய அந்த உச்ச நிலையை அறிந்து உணர வேண்டியதுதான்.
So you may think, well, this is rather haughty of Krishna. You don't know what haughty means. It means like a very, taking a very high position.
இந்த இடத்துல ஒரு சிந்தனை நமக்கு வரலாம், இவர் என்ன பெரிய ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மாதிரி நம்மளை வந்து அவர் கீழ்படிஞ்சு அடிபணியை சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து ஒரு மிதப்பல இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவரா?
If someone comes among us and starts speaking down to us, we think, who is this person?
யாராவது ஒருத்தர் நம்மளே இருக்கிறவர் கூட வந்து நம்மளை ரொம்ப கீழே நிலையில வச்சு அவர் நம்ம கிட்ட நாட ஆரம்பிச்சாருன்னா, யார் இவர் நம்ம இந்த மாதிரி நடத்துறாரு அப்படின்னு நம்மளும் நினைக்க ஆரம்பிக்கிறோம்.
If we, someone is passing on the street and we walk up to them and say, hey you, just go over that sir.
இப்ப தெருவில் நடந்து போயிட்டா இருக்கிறப்ப திடீர்னு ஒருத்தரை பார்த்து, இங்க பாருப்பா அப்படி வரமாப்போ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா,
who are you to say this to me? What is your authority over me?
அவர் உடனே சொல்லுவாரு, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்ன ஒதுங்கி போன்னு சொல்றதுக்கு.
So it may seem that Krishna is being high-handed. He is demanding total surrender to him.
முழுவதுமான சரணாகதியை அவர் நம்மிடம் இருந்து நிர்பந்தப்படுத்தி என்னிடம் நீ சரணடை என்று சொல்கிறார் என்றால், ஒரு உயர்நிலையில் அவர் தன்னை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது தெளிவுபடுகிறது.
But this is Krishna saying for the jiva's self-interest, not actually for Krishna's own personal interest.
ஆனா இந்த இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றது நம்முடைய நன்மைக்காக, ஜீவாவினுடைய ஜீவர்களினுடைய நன்மைக்காக ஒழிய அவருக்கென்று இதில் எந்த விதமான விருப்பு இருப்பில்லை.
Someone says to us, you just do what I said.
நான் சொன்ன சொல்றேனோ அதை செய்ய யாராவது நம்ம கிட்ட வந்து சொன்னா,
and we may do so because we are forced to do so.
நம்ம வந்து இத வந்து செஞ்சிருவோம். அவர் என்ன சொல்றாரு, எப்ப செய்வோம், நிர்பந்தப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டால் அப்ப செய்வோம்.
We are afraid that if we don't comply that we will suffer.
ஒருவேளை
just like some school teacher tells the child, hey stand up, and the child stands up, he's afraid of being punished otherwise.
ஒருவேளை இவர் சொல்றத நம்ம கேட்காம இருட்டோம் சொன்னா நமக்கு இதனால துன்பம் வருமோ? ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிற பையனை வாத்தியார் வந்து எந்திரிச்சுடா அப்படின்னா, அவன் டக்குன்னு எந்திரிக்கிறான், என்ன தண்டனைக்கு பயந்துகிட்டு.
But people do not like this very much because they feel that the other person is simply exploiting them.
ஆனா பொதுவா மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் நடத்துறாங்கன்னா அதுல வந்து அவ்வளவு விருப்பம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா நம்மள வந்து அவர் ஆதிக்கம் பண்றாருங்கிற ஒரு எண்ணம் உடனே வந்துருக்கு.
பட் கிருஷ்ணர் demanding us to surrender to him is not for Krishna's own self interest.
ஆனால் இங்கு கிருஷ்ணர் நம்மை தன்னுடைய சொல்வது என்பது அவருடைய சொந்த நலனிற்காக அல்ல.
It is simply that Krishna is the supreme personality of Godhead.
இங்கே வெறுமனே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் கிருஷ்ணரே முழுமுதல் கடவுள்
என்பதுதான்.
ஜீவர்கள் நிரந்தரமாகவே கிருஷ்ணரின் சேவகர்கள் என்பதுதான்.
So the jiva, that means every one of us, we are all individual jivas.
அதனால் ஜீவர்களாக, அதாவது நம்மில் இருக்கும் ஒவ்வொருவரும் நாம் தனித்தனியான ஜீவர்களாக இருக்கும் நிலையில்
the jiva cannot be happy unless he admits his position of subordination to Krishna.
கிருஷ்ணரின் சேவகன் நான் என்பதை ஏற்றுக்கொள்ளாத நிலை வரையிலும் ஒரு ஜீவன் எவ்வகையிலும் இன்ப நிலையில் லயிப்பதற்கு நியாயமில்லாத அம்சமாக இருக்கிறது.
So what Krishna is demanding is for our best interest.
ஆகவே கிருஷ்ணர் நம்மிடம் இருந்து எதிர்பார்த்து நம்மை செய்ய சொல்வது என்பது நம்முடைய நன்மைக்காகவே.
Krishna is not forcing.
கிருஷ்ணர் இங்கு எவ்வகையிலும் நிர்பந்தப்படுத்தவில்லை யாரையும்.
But he has simply requested you surrender to me.
வேண்டுகோளை எடுத்து வைக்கிறார், நம்மிடம் என்னிடம் நீங்கள் சரணடையுங்கள் என்று.
If we don't surrender to Krishna, then we can pretend to be independent of Krishna.
கிருஷ்ணரிடம் நாம் சரணடைய விருப்பமில்லா நிலையில் சரணடையாமல் இருந்தால் நாமும் ஒரு வேஷதாரியாக இருக்கலாம், அதாவது நம் இஷ்டம் போல் நான் வாழ்பவன் தான் என்ற நிலையில்.
But then we will have to suffer in this material world.
இந்நிலையில் ஜட தலையில் நாம் சிக்கி தவித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான்.
Now maybe you ask that, why does Krishna make a suffering condition in this material world?
சிலர் கேட்கலாம், ஏங்க இந்த ஜட தலையில வச்சு நம்மளை ஏங்க இவ்வளவு துன்பப்படுத்திட்டு இருக்கிறார் கிருஷ்ணர்.
Why isn't everything just nice in this material world?
ஏன் இங்க எல்லாமே நல்ல சுகமா இருக்கிறதாவே இருந்துட்டு போயிடலாம் இல்ல ஜட உலகத்துல செஞ்சிருக்கலாம் இல்லவர்.
We come to this, the answer is that we come to this material world due to forgetfulness of Krishna.
Krishna maradiyin karanamagathaan naan inge vandu veechidanil irundu kondirukkiram endradhaan indha kelvikku badhil.
Our natural position is to love Krishna.
Nammudaiya iyarkai nilaiye Krishnaridam naam seiyum anbu parimaatra nilaiyaan.
There is no reason to come to this material world.
இந்த ஜடத்தலையில் நாம் வந்து வீழ்ச்சிடுவதற்கு வேற எந்த காரணமும் இல்லை.
But we only come here because we don't want to love Krishna.
கிருஷ்ணரிடம் அன்பு பரிமாற்றம் செய்ய நாம் விரும்பாத நிலையில் இங்கு நாம் வீழ்ச்சியடைந்து வருகிறோம்.
In other words, we envy Krishna.
இன்னொரு வகையில சொன்னோம்னா நாம் கிருஷ்ணரின் பால் பொறாமை கொண்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம்.
We want, we are envious of Krishna, and then that envy that that is directed towards all other living beings also.
ஒரு பொறாமை மனப்பான்மைங்கிறது அங்கிருந்து ஆரம்பிச்சு மற்ற ஒவ்வொரு உயிர் வாழியிடமும் நாம் செலுத்தும் ஒரு குணாதிசயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது.
And we want to take the position of Krishna as being the Ishvara, as being the controller, the enjoyer.
கிருஷ்ணரின் நிலைக்கு, அதாவது ஒரு கட்டுக்காப்பாளராக அனுபவிப்பாளராக அவர் இருக்கும் அந்த நிலையை நாம் அடைந்து அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருப்பதனால்.
So Krishna gives us facility in this material world that you want to enjoy separately from me, okay, go ahead.
இந்நிலையில் கிருஷ்ணர், என்னிடம் இருந்து தனிப்பட்ட முறையில் நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா, அப்படியானால் நீ இருக்க வேண்டிய இடம் உனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த ஜட உலகங்கள் என்று நம்மை இங்கே கீழிறக்குகிறார்.
But actually we cannot be happy in this material world because it is an unnatural situation.
உண்மையை சொல்லணும்னா இந்த ஜட உலகத்துல என் நிலையிலும் நாம் சுகமான நிலையில் இருந்துவிட முடியாது, ஏனென்றால் இயற்கைக்கு புறம்பான நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம்.
One who is envious of others can never be happy.
இந்த மாதிரி இந்த நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த அம்சத்தின் பால் பொறாமை கொண்ட நிலையில் இருப்பவர் எவருமே சந்தோஷமாக இருந்துவிட முடியாது.
So we are all trying to establish ourselves as supreme controllers, but then we come into competition with every other living entity.
உச்ச கட்டுக்காப்பாளராக நானே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் எல்லோருக்கும் இருக்க பெரிய போட்டி இங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது ஒருவருடன் ஒருவருக்கு.
So every jiva is competing with every other jiva to show I am the boss, I am the best, I am the enjoyer.
ஒவ்வொரு ஜீவனும் இன்னொரு ஜீவனுடன் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது, நானே இருப்பதில் சிறந்தவன், நானே எஜமான் என்று, நானே அனுபவிப்பவன் என்றும்.
But actually none of us can be the enjoyer because constitutionally we are servants of Krishna.
சாசன நிலையில் நாம் சேவகர்களாக இருக்கும் பட்சத்தில் நாம் என் நிலையிலும் இங்கு அனுபவிப்பாளர்களாக இருந்துவிட முடியாது.
So then we become frustrated.
இந்த நிலையை அப்படியே அந்த நிலையை நாம் மேற்கொண்டு தொடர்ந்து கொண்டிருக்கும் இதில் நமக்கு ஒரு frustration.
விரக்தி, விரக்தி நிலை ஏற்படுகிறது.
And therefore our envy of other living beings increases.
இந்த விரக்திங்கிற அடிப்படையில் ஏற்படுற இந்த இது ஒவ்வொரு உயிர்வாழிடமும் நமக்கு ஒரு பொறாமையை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது.
And we perform activities that are envious, expressing our envy of others.
இந்த பொறாமையை வெளிக்காட்டுற ரீதியில நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அமைகிறது.
Now there is a new concept introduced into India from the West. Express yourself.
மேற்கத்திய நாடுகளிலிருந்து இப்ப இந்திய மண்ணிற்கு வந்திருக்க ஒரு சில விஷயம், உன்னை நீ வெளிக்காட்டிக் கொள் என்று.
This is a modern Western idea.
இங்க அது மேற்கத்திய நாகரீக அபிப்பிராயம் இது.
In advanced culture, one is trained to speak according to Shastra.
முன்னேறிய கலாச்சாரத்தில் சாஸ்திர அடிப்படையிலேயே அனைத்து பேச்சுக்களும் அவனது அமைய வேண்டும் என்பது நிலை.
To speak that which is meaningful and beneficial for others.
அர்த்தமுள்ளதாகவும் இருக்க வேண்டும், அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் அந்த பேச்சு என்பது நிலை.
But this express yourself means that whatever nonsense idea comes into your head, impelled by calm, crowd, lobe, etc., you just let it out.
காம கோர லோகத்தின் அடிப்படையில் ஏற்படும் அவரவர்களின் அபிப்பிராயத்தை நீ உன்னை வெளிக்காட்டுக்கொள் என்ற அந்த பதத்தில் உத்தியோகப்படுத்தப்படும் எவரும் ஏதோ உளறைய வண்ணம் பிதற்றிய வண்ணம் இருக்கின்றனர்.
Today I'm feeling like a butterfly.
நேற்று திடீர்னு ஒருத்தர் சொல்லுவாரு, இன்னைக்கு நான் பாருங்க எனக்கு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்துகிட்டு இருக்குதுங்க.
I'm expressing myself.
நான் என்ன பாருங்க வெளிக்காட்டுகிறேன்.
So we in this material world everything we do is an expression of our envy of Krishna and envy of others.
இந்த ஜட உலகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம செஞ்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு செயல்பாடும் கிருஷ்ணரின் பால் நாம் காட்டும் பொறாமையை வெளிக்காட்டுவதாகவே அமைகிறது.
So Krishna gives us full facility to forget him and to express our aspirations to be the supreme controller and enjoyer.
இந்நிலையில் கிருஷ்ணரே நமக்கு ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார். கிருஷ்ணரை நாம் மறந்த நிலையில் இருந்து நாமே கட்டுக்காப்பாளர், நாமே அனுபவிப்பாளர் என்று நம்மை நாமே பாவித்துக் கொண்டிருக்கும் நிலையை அனுபவித்து பார்ப்பதற்கு
ஆனால்
எவ்வகையிலும் இது செயல்படுவதால் ஏனென்றால் சாசன நிலையில் நாம் அனுபவிப்பாளர்கள் அல்ல.
And because of envious, spiteful activities towards others, we have to suffer.
மற்றவர்களின் பால் நாம் காட்டும் அந்த பொறாமை குணத்தின் அடிப்படையில் ஏற்படும் அந்த செயல்பாடுகள் நம்மையே துன்பச் சூழலில் சிக்க வைக்கிறது.
There is some punishment for the sake of rectification.
இதெல்லாம் திருத்தி அமைக்கிறதுக்கு சில தண்டனைகளும் உண்டு.
Punishment rectifies and at least restricts.
இந்த மாதிரி தண்டனைகள் நமக்கு வழங்கப்படும் போது அது சில சீர்திருத்தங்களை நமக்கு செய்கிறது, நம்மை ஒரு நிலையில் வந்து தடுத்து நிறுத்தவும் செய்கிறது. அந்த பொறாமை நிலையிலிருந்து நம்மை விடுபடும் நிலையில்
punishment, the karmic reactions restrict us from committing further sinful activities.
நம்முடைய செயல்பாடுகளினால் நமக்கு கிடைக்கவிருக்கும் அந்த விளைவுகள் நம்மை தடுத்து நிறுத்துகிறது பாவ செயல்களிலிருந்து நம்மை விடுபடுத்திக் கொள்ள.
So if we are in the body of a human being and we are performing sinful activities, then we got the body of an animal.
மனித உடலில் இருந்து கொண்டிருக்கும் நிலையில் நாம் நம்மை பாவ காரியங்களில் ஈடுபடுத்திய வண்ணம் இருப்போமே ஆனால் நாம் மிருக உடலுக்குள் தள்ளப்படுகிறோம்.
So in the body of an animal we can't perform any more sinful activities.
இப்போ மனித மிருக உடலுக்குள்ள போயிட்டோம்னு சொன்னா பாவ காரியங்களை நாம் செய்ய முடிவதில்லை.
Only humans can perform simple activities. மனிதனால்
மட்டுமே பாவ காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடிகிறது அவனுடைய உயர்நிலை அறிவு என்ற அடிப்படையில்.
An animal is not responsible for his activities.
ஒரு மிருகத்திற்கு தான் செய்யும் காரியத்துக்கு மிருகம் என்றுமே பொறுப்பாவதில்லை.
We don't find camels being brought to court for violating the traffic rules. You don't have camels in Tamil Nadu, not much. In Gujarat, you see, while you're on the road.
போக்குவரத்து சட்டத்தை மீறிவிட்டது என்ற காரணத்திற்காக ஒரு ஒட்டகத்திற்கு யாரும் தண்டனை கொடுப்பதில்லை.
இங்க
வந்தா
sometimes a group of buffaloes, they obstruct the traffic.
இங்க எருமை நிறைய இது ஒட்டகங்கள் இல்லாத நிலையில் எருமையை உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்தையே நெரிசல உண்டு பண்ணா கூட எருமைக்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியறது இல்ல.
So the buffalo is not taken to court.
அதனால எருமை மாட்ட பிடிச்சிட்டு போயிடுறது இல்ல யாரும்.
You were seen in the middle of the road at 6 o'clock 2 days ago obstructing the traffic. Do you plead guilty or not guilty?
அது எருமகிட்ட போய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீ டிராபிக் அதை போக்குவரத்து நேரத்தில் உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தியே 6 மணிக்கு சாயங்காலம் இதுக்கு இந்த தப்ப நீ உணர்றியான்னு கேட்டா அது என்ன சொல்லும் கத்தும்.
Something like that. They make a noise. They're trying to moo like a cow, but it doesn't really come out. Why did I become a buffalo?
பத்து மாதிரி கத்தனோட முயற்சி பண்ணுது. ஆனா அது கத்திரத்தை கேட்டீங்கன்னா நான் ஏன்பா எருமையா பிறந்தேன்னு சொல்ற மாதிரி இருக்குது.
So when we get the body of an animal, that's Krishna's mercy on us.
இப்படியாக ஒரு மிருக உடலுக்குள் நாம் சென்றடைந்து விட்டோம் என்றாலும் கூட அது கிருஷ்ணரின் கருணையாலேயே ஏற்படுகிறது என்று தெளிவுபடுத்திக் கொள்ளலாம்.
Because we are given the opportunity to fulfill our ridiculous perverted desires.
நமக்கென்று இருக்கக்கூடிய பலவிதமான வினோதமான அந்த எண்ண ஓட்டங்களை எல்லாம் தீர்த்துக் கொள்வதற்கு மிருக உடலிலிருந்து நம்மை நாம் அதை செயல்படுத்திக் கொள்வதற்குண்டான ஏற்பாடு அது.
For instance, we may like to eat meat.
உதாரணத்திற்கு மாமிசம் சாப்பிடணும்னு நமக்கு நிறைய ஆசை இருக்கலாம்.
But that is not proper food for a human being.
மனிதனுக்கு அது எவ்வகையிலும் ஏற்ற உணவே அல்ல.
So we may get, if we have such a desire, in the next life, we will get the body of a carnivorous animal.
இந்த மாமிசம் சாப்பிடணுங்கிற ஆசை நமக்கு அதிகமா இருந்துகிட்டே இருந்தோம்னா அடுத்த பிறவியில நமக்கு இந்த மாமிசம் திங்கிற ஒரு மிருகமான ஒரு உடல் கிடைக்கும்.
Such as a lion or a cat or a dog or something like that.
ஒரு சிங்கமாகவோ பூனையாகவோ நாயாகவோ.
And then we can eat meat.
அந்த நேரில் அவங்களால மாமிசம் சாப்பிட முடியுது.
Not always.
எல்லா நேரத்திலும் இல்ல.
The lion doesn't eat meat, doesn't get the chance very often.
இப்போ ஒரு சிங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாமிசம் சாப்பிடுறதுக்கு எப்பவுமே சந்தர்ப்பம் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது இல்ல.
பிகாஸ் தி அனிமல்ஸ் நஹி சுப்தஸ்ய சிங்கஸ்ய ப்ரவிஷந்தி முகே மிருகம். தி அனிமல்ஸ் டு நாட் வாக் அப் டு தி லயன் சே டியர் மிஸ்டர் லயன் டுடே யூ கேன் ஈட் மீ.
எந்த மிருகமும் சிங்கத்துக்கிட்ட போய் இன்னைக்கு சிங்கத்தால என்ன நீங்க அடி தின்னுக்கலாம்னு எந்த மிருகமும் சொல்றதில்லை.
Rather, they run away.
ஓடி போறாங்க சிங்கத்தை பார்த்து மாட்டேங்குது.
And there's, by nature's arrangement, there is one kind of bird that goes with the flocks of deer. And the bird can understand that the lion is out. And the bird will make such a noise that the deer will understand and they all run away.
இயற்கையின் நிலையை ஏற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பறவை அந்த சிங்க இந்த மான் கூட்டத்துக்குள்ளவே போய்கிட்டே இருக்குமா. சிங்கம் குகையை விட்டு வெளியே வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட சத்தம் பண்ணா மான் கூட்டம் கலைந்து ஓடுவோம்.
So the lion is many days going hungry.
இந்த நிலையில சிங்கத்துக்கு வந்து நிறைய நாட்கள் வந்து பட்டி நாட்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது.
And the dogs, they also, dogs in India, they don't get much opportunity to eat meat.
நாய்கள் குறிப்பா இந்தியாவில் இருக்கிற நாய்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாமிசம் சாப்பிடுறதுக்கு அதிகமான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்ல.
In the west they get canned dog food.
மேற்கத்திய நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த கேன்ல அடைக்கப்பட்ட நாய் உணவுன்னு விக்கிறாங்க.
People are very concerned that their dogs are getting enough protein and minerals and vitamins and on the can it says so much protein, so much vitamin A and all this for your dog so your dog can be very healthy.
மேற்கத்திய நாடுகள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. அந்த புரோட்டீன் வைட்டமின்லாம் கரெக்டா அந்த நாய்க்கு செலுத்தணும்னு அதை கேன்ல போட்டு அதுல எழுதி இருக்கும் இவ்வளவு பர்சன்டேஜ் இது இருக்குது நீங்க வாங்கிட்டு போய் கொடுங்க நாயின் ஆரோக்கியத்திற்கு என்று.
So if you like to eat meat, You may in your next life be lucky enough to be born as a dog in America or Britain or other dog-loving countries.
இப்படியாக மாமிசம் சாப்பிடணும்னு உங்களுக்கு ரொம்ப அதிகமான பிரியம் இருக்கிறதா இருந்தா, நீங்க ஒருவேளை அதிர்ஷ்டவசமாக ஒரு நாயாக, ஒரு நாயை ரொம்ப விருப்பமா வச்சிருக்காங்களே அந்த ஊர்ல, அமெரிக்காவிலயோ இங்கிலாந்துலயோ, அங்க நீங்க போய் பறக்கிற ஏற்பாடு ஒண்ணு செய்யலாம். இந்த மாதிரி நிலையில நீங்க நாயா இருந்து மாமிசம் சாப்பிடுறப்போ அதனுடைய விளைவு தாக்கம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை.
How to go to America without a visa?
விசா இல்லாம அமெரிக்காவுக்கு போறது எப்படிங்கிறதுக்கு உண்டான வழிமுறையை நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு.
It's still a little expensive because you know you have to buy meat and eat it, which is quite expensive.
அங்கேயே அது கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும், மாமிசத்தை காசு கொடுத்து வாங்கி தான் சாப்பிட வேண்டியிருக்கும்.
And of course there's no guarantee you might end up as a dog in India, which is not so much fun.
உத்தரவாதம் கொடுக்க முடியாது, நீங்க அமெரிக்காவுக்கு தான் பிறப்பீங்கன்னு, நாயா இந்தியாவிலேயே கூட பிறந்துடலாம்.
But anyway, you will get the opportunity to fulfill your carnivorous desires without any bad karma.
தீய விளைவின் தாக்கம் இல்லாத நிலையில் எப்படி ஆகினும் இந்த மாதிரி மாமிசம் சாப்பிடணுங்கிற ஆசை இருந்தா, நாயா பிறந்து எங்கேயாவது அதை வந்து அந்த ஆசையை தீர்த்துக்கக்கூடிய சூழல்
வேண்டுமானால்,
அந்த சூழலில் இருக்கக்கூடிய ஒருவன், மிருக உடலில் இருப்பவன், அந்த விளைவு தாக்கத்தினால் பாதிப்புக்கு உள்ளாவதில்லை.
He is simply experiencing a whole life of suffering the result of bad karma.
நாம் செய்த அந்த பாவத்தினால் ஏற்படும் அந்த விளைவு தாக்கத்தை வாழ்நாள் முழுவதும் அனுபவித்த வண்ணம் இருக்கிறது அந்த மிருகம்.
So actually Krishna does fulfill desires.
இப்படியாக ஆசைகளை பூர்த்தி செய்பவராகவே ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார்.
But it may not be in exactly the way we want.
நம்ம எப்படி விரும்புறோமோ அந்த மாதிரி அந்த ஆசையை வந்து அவர் திருப்திப்படுத்துறாருன்னு சொல்றதுக்கு இல்ல.
Just like someone may want to be the head of their political party.
உதாரணத்திற்கு ஒருவருக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா இருக்கணும்னு விருப்பம் இருக்கலாம், ஆசை.
Now the general elections and state elections are coming up again.
இப்ப வந்து தேர்தல் காலமாக இருந்து கொண்டிருக்கிறது, எதிர்நோக்கி இருக்கிறோம் தேர்தலை.
And again the politicians after 5 years all of a sudden they become very concerned with the people.
மக்களின் மீது மிக அக்கறை கொண்டவர்களாக மீண்டும் ஒருமுறை 5 வருட காலத்திற்கு பின்னர் அரசியல்வாதிகள் இருக்கும் நிலையை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம்.
And they come out and they pat babies on heads and promise people all different kinds of things.
இங்க வெளியில அவங்க தெருவழியா வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் கூட தட்டி கொடுத்து என்னென்ன அவங்களுக்கு எல்லாம் குறை இருக்கோ அதெல்லாம் தீர்த்து வைக்கிறோம் சொல்ற ஒரு காலகட்டத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
Because they want to be, they want to get your vote so they can be the leader.
உங்க ஓட்டெல்லாம் அவங்களுக்கு வேணும், அதெல்லாம் கிடைச்சாதான் அவங்க தலைவரா இருக்க முடியுங்கிறதுக்காக.
Who will be the next prime minister of India?
இந்திய நாட்டின் அடுத்த பிரதமர் யார்?
Will it be again Mr. Rajpai or will it be Sonia ji?
மீண்டும் அவர் வாஜ்பாயே வருவாரா அல்லது சோனியாஜியே வருவாரா?
And there are many others who would like to be.
இன்னும் மற்றும் பலர் அந்த பதவிக்கு போய் உட்கார்ந்தா பரவாயில்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
They are thinking maybe me in future.
இந்த எதிர்காலத்துல ஒருவேளை நான் வந்து அந்த பதவியில போய் உட்கார முடியுங்கிற நினைப்புல பல பேர் இருக்கிறாங்க.
Or at least I could become the chief minister of a state.
இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு முதன் மந்திரியாகவாது ஒரு மாநிலத்திற்கு ஆக முடியாதா நினைத்துக் கொண்டிருக்கும் பலர்.
So many would like to be the leader.
இப்படியாக பலருக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது.
But not all can be the leader.
எல்லாருமே தலைவராகிட முடியுமான்னா முடியாது.
So Krishna is very kind. He will give us an opportunity in another life.
அதனால கிருஷ்ணர் நமக்கு மிக கருணைமயமான அவர், இன்னொரு ஜென்மத்தில் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பாக்கியத்தை கொடுப்பார்.
If you are not able to become the prime minister,
நீங்க பிரதம மந்திரி ஆக முடியலன்னா,
or a chief minister,
ஒரு முதன் மந்திரி ஆக முடியலன்னா,
or a DC,
இல்ல ஒரு DC means
district commissioner,
ஒரு district commissioner, மாவட்டத்துக்கு ஒரு கமிஷனரா கூட ஆக முடியலன்னா,
or the mayor of a town,
இல்ல ஒரு நகரத்திற்கு மேயரா கூட ஆக முடியலன்னா,
or at least the leader of a congress ward or something like that,
இல்ல ஒரு வார்டுக்காவது தலைவரா இருக்க முடியலன்னா கூட,
or a sarpanch,
சர்பஞ்ச், அடுத்தது என்ன கொஞ்சம் இந்த பஞ்சாயத்துல மாதிரி சின்ன தலைவர்.
If you don't, you know, you try all your life and all you get is to become the tea boy at the Congress party meetings.
எவ்வளவோ வாழ்க்கையில முயற்சி பண்ற ஆசையோட ஆனா அங்க டீ யாத்திர வேலை தான் கிடைக்குது அந்த காங்கிரஸ் கமிட்டி.
You're thinking, actually I wanted to be the prime minister, but here I am and I'm still only the tea boy.
டீ யாத்திட்டு தான் இருக்கிறேன் ஆனா என்னுடைய ஆசையோ பிரதம மந்திரி ஆகணும்னு.
So Krishna is very kind.
கிருஷ்ணர் ரொம்ப கருணை இருக்கு.
That you may see in the street there are so many dogs running and one of them is the biggest and the strongest. That was the tea boy at the Congress party meeting previously who wanted to be the leader.
தலைவன் ஆகணும்னு அந்த காங்கிரஸ் பார்ட்டியில ஆசைப்பட்டு இருந்தாரு. தீயாத்திட்டு இருந்தவரு தலைவன் ஆகணும்ங்கிற ஆசை ஆழமா இருந்ததுனால இப்ப பாருங்க தெருவழியா பல விதமான நாய்கள் ஓடும். அந்த ஒரு நாய் அந்த நாய் கூட்டத்துல ஒரு நாய் வந்து கொஞ்சம் பலசாலியா இருக்கும்.
Anyway, we're not against the Congress party, but it may be in another party also.
நம்ம வந்து காங்கிரஸ்னு ஒரு பேச்சுக்கு சொல்றனே வழிய காங்கிரஸ் சார்பாவோ எதிர்ப்பாவோ ஒண்ணும் பேசல.
Krishna's kind not only to the Congress failures, he's kind to the BJP failures and Janata Party failures and all of them. Everyone gets their chance.
காங்கிரஸின் தோல்விக்கு மட்டும் கிருஷ்ணர் காரணமாக இருப்பதில்லை. பிஜேபி ஆகட்டும் எந்த கட்சியினுடைய தோல்விக்கும் அவர் காரணமாகிறார்.
There's plenty of opportunity.
நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன.
There are plenty of dogs in India alone and all the little groups have a little leader.
இந்தியா முழுவதுமே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நாய் இருக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன நாய் கூட்டத்துக்கும் ஒரு தலைவர்னு ஒண்ணு இருக்குது.
And you see there's in among every group of ants there's the number one queen ant, queen bee.
எறும்பு கூட்டத்திலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராணி எறும்பு ராஜா எறும்பு இருக்கும். தேனி இதுலயும் ராணி தேனின் இருக்கும்.
If you want to be a feminist, women should be in charge. You can become queen bee.
இப்ப ராணி தேனியாக நீங்கள் ஆவதற்குண்ட அந்தர்ப்பம் ஏற்படலாம்.
This is Krishna's mercy.
இது கிருஷ்ணரின் கருணை.
ஈஸ்வர சர்வ பூதானாம் யந்த்ராரூடானி மாயா பிரம்மயம் சர்வ பூதானி யந்த்ராரூடானி மாயா. We get different kinds of bodies to fulfill different kinds of desires according to our karmic qualification.
நம்முடைய செயலாக்கத்தின் நாம் செய்யும் செயல்களின் தகுதிக்கு அடிப்படையில் வெவ்வேறு விதமான உடல்களில் நாம் புகுந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனா
எந்த உடலில் எங்க நீங்க நுழைஞ்சீங்கன்னாலும் சந்தோஷமா இருக்கிறோம்னா உறுதியா இல்லைன்னே சொல்லலாம்.
In the ants nest, there are maybe thousands of ants and they're all serving queen ant.
ஒரு எறும்பு கூட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ராணி எறும்புக்கு அங்க இருக்கிற அந்த கூட்டமா இருக்கக்கூடிய அத்தனை எறும்பு சேவை செஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறோம்.
Can you imagine having thousands of servants? They're all willing to give their life. Madarte tyakta jivitam. They're all willing to give their life for me.
அந்த எண்ணம் எப்படி இருக்கும்? ஆயிரக்கணக்கான இந்த எறும்புகள் உயிரை கூட எனக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற நிலையில் அந்த எறும்பு.
Wouldn't that be wonderful?
இது எப்படி இருக்கும்? நம்ம அந்த நிலையில் இருந்தா ஆயிரக்கணக்கான மற்றவர்கள் நமக்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற நிலை நமக்கு ஒரு அந்த உயர்நிலையில் நம்ம உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? பிரமாதமா இருக்காதா?
To be a queen bee or a queen ant, there's nothing enjoyable about that.
ஒரு ராணி தேனியாவோ ஒரு ராணி எறும்பாவோ இருக்கிறதுல பெரிய சுகப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும்.
In Africa, there are the ants, they build huge, out of mud, they build a huge ant hill with so many tunnels and it's very complex arrangement.
Africa, you can see that, the எறும்பு கூட்டம் எல்லாம் சேர்ந்துகிட்டு மண்ணால ஒரு பெரிய மலை மாதிரி ஏற்படுத்தி அதுல நிறைய குகை பாதைகள் எல்லாம் ஏற்படுத்துமா. உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கும்.
It's all meant for the service of the queen ant.
இதெல்லாம் எதுக்குன்னா அந்த ராணி எறும்புக்கு சேவகம் செய்வதற்காக ஏற்படுத்தப்படும்.
There's an animal called an ant eater.
இதெல்லாம் செஞ்சிருக்கிற நிலையில எறும்பு திங்கிறதுக்கு ஒரு மிருகம் இருக்கு.
He has got a big nose, bigger than mine.
அதனுடைய மூக்கு பாத்தீங்கன்னா நீண்ட மூக்கா இருக்கும்.
And he doesn't care about the social welfare state of the ants.
அந்த எறும்பு திங்கிற மிருகம் இருக்கு, எவ்வகையிலும் அந்த சமுதாய நிலை எல்லாம் இந்த எறும்பு கூட்டமா சேர்ந்து ஏற்படுத்தி இருக்குது, அதை பத்தி எல்லாம் எவ்வகையிலும் அக்கறை கொள்வதில்லை.
He just goes right in there and with his big nose breaks up the whole ant's nest and eats all the ants and the eggs and the queen ant.
நேர போய் இவன் மலை மாதிரி கட்டி வச்சிருக்கிற அந்த ஏற்பாட்டுலாம் தகர்த்தெறிந்து விட்டு உள்ள இருக்கிற எறும்பை எல்லாம் தின்னுடுது, அங்க இருக்கிற முட்டை எல்லாம் தின்னுடுது, அங்க இருக்கிற ராணி எறும்பையும்
தின்னுடுது.
இதுதான் ஜட வாழ்க்கை.
He makes such nice arrangements, but any time it can all be destroyed and will be destroyed.
எவ்வளவோ சிறந்த ஏற்பாடுகளை எல்லாம் இந்த ஜட வாழ்க்கையில் நாம் செய்வதாக இருக்கலாம், ஆனால் அனைத்தும் ஒரு காலகட்டத்தில் அழிந்துவிடும் உறுதியாகவே.
So whatever way we study, we can find this material world, it is simply miserable.
எப்படி நீங்க எந்த நோக்கத்தில் அதை படிச்சு ஆராய்ந்தாலும் ஜட வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு துக்ககரமான நிலைதான் என்பதை தெளிவுபடுகிறது.
Now people in the modern age are very much enamored by science.
விஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு ரீதியில ரொம்ப வந்து ஆர்வமான ஒரு ஈர்ப்பு இருக்கிற இதை இந்த நாகரீக சமுதாயத்தில் கண்டுகொண்டிருக்கிறோம்.
By studying science, any subject we study, if we study, we should study in this material world, we should see it's just miserable.
இந்த ஜட வாழ்க்கையில நீங்க எந்த படிப்பை எப்படி நீங்க படிச்சிருக்கிறத பார்த்தா கூட ஒரு துக்க நிலையில தான் இறுதியில் கொண்டு போய் விடுது.
If we study biology, what is that study? Jivo jivasya jivanam. There's just, that's all. One living being is eating another.
இப்போ இந்த பயாலஜிங்கிற சப்ஜெக்ட் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா கூட ஒரு உயிர் வாழி இன்னொரு உயிர் வாழியை சாப்பிட்டு இருக்குங்கிறது தான் படிக்கிறோம்.
We go nice country scene, trees and flowers and birds and river. How nice.
உலகத்தில் இருக்கிற அழக பாத்தீங்கன்னா எவ்வளவோ பறவைகள், மரங்கள், நதிகள் என்றெல்லாம் இருக்கின்றன.
But if we study, we will find all the living beings that are living in fear of being eaten by another.
இவை அழகா தெரியுது இந்த சூழலில் கூட அனைத்து உயிர்வாளிகளும் ஒரு பய உணர்வுடன் தான் கணத்திற்கு சனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.
Or if we study history, what is history? It means a history of one country invading another, exploiting another, a history of one of different people trying to get on top of each other.
சரித்திரம் நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒரு நாடு இன்னொரு நாட்டோட போரிடுறதுங்கிறதும், இல்ல ஒருத்தர் நாட்டின் மீது இன்னொரு நாட்டு வந்து ஆதிக்கம் செலுத்தியதுங்கிறதும், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை ஆட்கொண்டது என்றும் இப்படியாகத்தான் சரித்திரத்தை கண்டுகொண்டிருக்கிறோம்.
If we study geography, we study how people in different parts of the world are in various ways eating, sleeping, mating and defending, making elaborate arrangements.
ஜியோகிராஃபியை நீங்க படிச்சீங்கன்னா கூட அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான இடங்கள்ல மனிதர்கள் உண்பது எப்படி, உறங்குவது எப்படி, இனப்பெருக்கம் செய்வது எப்படி, தற்காப்பு செஞ்சுக்கிறது எப்படி, இந்த நான்கிலேயே அந்த மிருகத்திலத்தை தான் எல்லாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற விளக்கத்தை தான் படிக்கிறோம்.
The people do so much study, but they can't see the obvious that this material world is simply full of misery.
இந்த ஜட வாழ்க்கை துக்ககரமானது என்பதை காண தவறி விடுகிறார்கள் மக்கள் பலதரப்பட்ட படிப்பை படித்துக் கொண்டிருந்தாலும்.
When we understand that, then we understand that all this study is useless unless we understand how to get out of this miserable condition.
இவ்வகையில் இருக்கும் இந்த துன்பகரமான நிலையிலிருந்து நம்மை விடுபடுத்தி வெளியே கொண்டு செல்வதற்குண்டான வழி என்ன என்ற நோக்கில் நாம் சிந்தனையை செலுத்தாத வரையில் நாம் எவ்வகையில் எதை படித்தாலும் அது எந்த விதமான பிரியோஜனமும் இல்லாததாகவே இருக்கிறது என்பது தெளிவு.
Many people ask, how are these Western people coming to Krishna consciousness?
நிறைய பேர் கேட்கறது உண்டு, மேற்கத்திய நாட்டில் வளர்ந்த பலர் எப்படி இந்த கிருஷ்ண உணர்வுக்கு வர்றாங்க என்ன?
I can say in my own case, I was at school and I realized all this study is completely useless.
இப்ப நான் பள்ளிக்கூடத்துக்கு என்னையே நீங்க எடுத்துக்கங்க, பள்ளிக்கூடத்துக்கு போனேன், அங்க இருக்கிறது இந்த படிக்கிறது எதுவுமே எந்த பிரியோஜனமும் இல்லாத விஷயம்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன்.
And when I told one of my teachers it's all useless, he agreed.
அந்த ஒரு நான் என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் கிட்ட போயும் என்ன எதுவுமே பிரயோஜனமா தெரியல இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிற படிப்புன்னு சொன்னதுக்கு அவரும் ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு.
At least one of the teachers was somewhat intelligent.
கொஞ்சம் அறிவு நிலையில உயர்ந்தவரா எதிர்பார்க்கப்பட்டிருக்க அந்த ஆசிரியர் இருந்த ஆசிரியர்கள்.
So what is there in this? You have to study to get a degree so you can get a job so you can work hard to for what? To stay alive for what?
எவ்வளவோ படிக்கிறோம், கஷ்டப்படுறோம், டிகிரி வாங்குறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் பண்ணாலும் எதுக்காக இங்க வாழ்றதுங்கிறது எந்த நோக்கத்திற்காக?
So that you can chase around after women, take some intoxication, die, and what's the point?
பெண்களின் பின்னால் அலைவதற்கா, அல்லது போதையை ஏற்றிக் கொள்வதற்கா, அல்லது துன்பப்பட்டு சாவதற்கா?
All educate, they're telling you so many things, but what is the purpose of life? They never even ask the question, therefore they are all fools.
எவ்வளவோ விளக்கங்களை படிப்பு என்ற அடிப்படையில் பலர் பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் எதற்காக இந்த வாழ்க்கை என்பதை தெளிவுபடுத்தாத வரையில் அவர்களை எல்லாம் நான் முட்டாள்கள் என்று பிரகடனப்படுத்துகிறேன்.
You're spending so much money for the education of your children. We will give them better education free.
குழந்தைகளின் படிப்பிற்காக எவ்வளவோ செலவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும். மிக மிக உயர்ந்த படிப்பினை நாங்கள் எந்த விதமான செலவும் இல்லாத நிலையில் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம்.
You're sending your children to school so they can get a job, so they can get money, so that they can live happily.
நீங்க எல்லாம் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு காரணமே படிப்பாங்க, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை கிடைக்கும், அப்புறம் காசு கிடைக்கும், காசு கிடைச்சா சந்தோஷமா இருக்கலாம்னு.
We are giving alternative education.
இப்ப இன்னொரு பக்கத்துல இன்னொரு விதமான படிப்பினையை நாம் இங்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம்.
How you can be happy?
நேரடியாகவே எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதற்கு உண்டான
படிப்பினை.
ஆனா காசு சம்பாதிச்சு பார்க்கிற சந்தோஷம் அல்லது.
Not by sense gratification.
எங்க நம்முடைய பொருளை திருப்திப்படுத்துவதனால் கிடைக்கும் அந்த சந்தோஷம் அல்லது.
By surrendering to Krishna.
கிருஷ்ணரிடம் சரணடைவதால் கிடைக்கும் சந்தோஷ படிப்பினை அது.
And actually we can see that when people take to Krishna consciousness they become very happy.
கிருஷ்ண உணர்வில் ஒருவர் லயமாகி விட்டார் என்றாலே உடனடியாக அங்கு தெரியும் அறிகுறியானது அவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்பது.
But their parents or their relatives do not become happy.
ஆனா கிருஷ்ண உணர்வுக்கு ஒருத்தர் வர்றாருன்னா அவங்க அப்பா அம்மாவோ சொந்தக்காரங்களோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது இல்லை.
They should be happy.
உண்மையில அவங்க சந்தோஷமா இருக்கணும்.
Now my child or husband or whatever is happy.
என்னுடைய கணவனோ குழந்தையோ இப்பொழுது பார் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார் என்ற காரணத்திற்காக அவர்கள் அனைவரும் சந்தோஷப்பட வேண்டும் நியாயத்தில்.
They say, no, he should go back to school and study.
அங்க சொல்றது என்னமோ பள்ளிக்கூடத்துக்கு அவங்க போகணும், படிக்கணும்னு தான் சொல்றாங்க.
Why?
ஏன் அப்படி?
சொல்லுங்க. டிகிரி.
ஒரு டிகிரியாவது வாங்க வேண்டாமா?
Why?
ஏன்
சொல்லுங்க. ஜாப்.
வேலை கிடைக்கும் இல்ல.
Why?
வேலை இருக்கு.
சொல்லுங்க. மணி.
நிறைய காசு வருமே.
Why?
ஏன் காசு வந்து?
So he can be happy.
அப்ப காசு வந்தா சந்தோஷமா இருப்பானே.
He's already happy.
இப்பவே சந்தோஷமா தான் இருக்கிறான்.
So what do you need all that for?
இதெல்லாம் மிச்சமெல்லாம் எதுக்கு இப்ப தேவையா?
So we will give your children the best education.
இப்படியா?
You get the result immediately without so much kashtam.
இப்படியாக உடனடியாகவே இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு சந்தோஷத்தை கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்களே, அந்த சந்தோஷம் உடனே கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நாம் செய்து கொடுக்கிறோம்.
Will you agree?
நீங்க ஒத்துக்கிறீங்களா?
Children are saying yes, but not the parents.
குழந்தைங்கெல்லாம் சரின்னு சொல்றாங்க, அப்பா அம்மா தான் ஒத்துக்க மாட்டாங்க.
Because they don't believe it. They don't have faith in Krishna.
Yenna anga Krishna kitta nambike koraivaga irukirathu. Adhu nambike illa avargalukku.
Krishna is very nice.
Krishna romba nallavar da.
We worship him.
Avare naam valipidugiram.
So that our children can pass their degree.
Edhukka valipidra? Namma paiya nalla degree vaangunadhukaga valipidra.
And get a good job.
Nalla vela kedaikiradhukaga valipidra.
Then we can be happy.
Appo sandoshama avargalam.
But why don't we try to be happy in the way that Krishna wants us to be happy?
கிருஷ்ணர் எவ்வகையில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வகையிலேயே நாம் சந்தோஷமாக இருந்துவிட்டு போகலாம் அல்லவா?
நோ,
அதெல்லாம் முடியாது.
Not like that.
அப்படி இல்லைங்க.
Krishna should bless me to be happy in the way I want, not the way he wants.
கிருஷ்ணர் வந்து நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி என்ன சந்தோஷமா வச்சிருக்கணுமே ஒழிய அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி சந்தோஷமா வச்சிருக்க கூடாதுங்க.
This is not bhakti.
இது பக்தி இல்லை.
This will never give us actual happiness.
உண்மையான சந்தோஷத்தை இது என்றும் கொடுக்க போவதில்லை.
Actually, we shouldn't even be talking about how we shall be happy.
எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
The real devotee only speaks about how we should act in a way that will make Krishna happy.
நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறோங்கிறத விட
கிருஷ்ணன்
உண்மையான பக்தன் ஒருவன் கிருஷ்ணர் எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் நான் என்ற எண்ணத்தில் தான் இருப்பான்.
கிருஷ்ணர் இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி, பட் ஹீல் பீ மோர் ஹாப்பி இஃப் வி டு வாட் ஹீ வாண்ட்ஸ் அஸ் டு டு இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பாயிலிங் அவர் லைஃப் பை பிகமிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்.
கிருஷ்ணர் எப்பொழுதுமே சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பவர் தான். ஆனால் நாம் அவரை சந்தோஷிக்கும் நிலையில், சந்தோஷப்படுத்தும் நிலையில் நாம் நம் வாழ்வை நடைமுறைப்படுத்த, எங்கோ நாயாகவும் பூனையாகவும் வாழ வேண்டிய நேரியில் சென்று கொண்டிருந்தவன் நல்வழியில் வந்து கொண்டிருக்கிறானே என்று இன்னும் சந்தோஷப்படுவார் அவர்.
But in our conditioned state, we're always thinking, me, 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 me.
கட்டுண்ட நிலையில் நான் 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 என்ற சிந்தனையிலேயே உழன்று கொண்டிருக்கிறோம்.
How I can be happy?
நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்?
We never think how I should serve Krishna. I should act only for Krishna's satisfaction.
கிருஷ்ணனுக்காகவே நான் சேவகம் செய்ய வேண்டும், கிருஷ்ணரை ஆனந்தப்படுத்துவது எப்படி என்ற சிந்தனையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விடுத்து.
So because we have this diseased, wrong outlook on life,
இப்படியாக வாழ்க்கையின் மீது ஒரு வியாதியஸ்தனுக்குண்டான ஒரு கண்ணோட்டத்துல இதை நாடிக்கிட்டு இருக்கிறதுனால,
therefore Krishna says, look, just surrender to me, I'll look after you, then you'll be happy.
அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, பிரம்மனே என்னிடம் நீ சரணடையப்பா, மிச்சையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு.
But actually the jiva, he should voluntarily serve. Yes, Krishna, you are my master, I want to serve you.
நியாயமா இந்த நிலையில ஒரு ஜீவன், நீயே என்னுடைய எஜமானன், உனக்கு நான் என்னுடைய சேவகம் முழுவதையும் செய்கிறேன் என்று தன்னிச்சையாக தன்னை தான் அர்ப்பணிக்க வேண்டும்.
Actually, if we do that, then we shall be happy.
இப்படியாக நாம் செய்ய முற்படுவோமே ஆயின் சந்தோஷமாக இருப்போம்.
But as long as we're thinking how I shall be happy, we cannot fully give ourselves to Krishna.
நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற சிந்தனை நமக்கு இருக்கும் வரையில் முழுமையாக நம்மை நாம் கிருஷ்ணரிடம் அர்ப்பணம் செய்ய முடியாது.
If we fully give ourselves to Krishna, then certainly we shall be happy.
உடமையாக நம்மை நாம் கிருஷ்ணருக்கென்று அர்ப்பணம் செய்ய உறுதியாகவே நாம் ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்போம்.
But if our main motive is how I shall be happy, then we can never fully give ourselves to Krishna.
நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையில் உங்களை நீங்கள் லயப்படுத்தி விட்டீர்கள் என்றால் என்றுமே உங்கள் வாழ்வில் சந்தோஷத்திற்கு இடமில்லை.
So this is why it's actually, although this philosophy of Krishna consciousness is very simple, it's very difficult for most people to understand.
இந்த கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடிய இந்த சித்தாந்தமானது மிக சுலபமானதாகவே எளிமையானதாக இருந்தாலும் கூட இதை புரிந்து கொள்வதற்கு மக்களுக்கு மிக சிரமங்கள் இருக்கத்தான் செய்கிறது.
Because we have this perverted attitude towards life.
திரிந்து போன ஒரு நிலையின் கண்ணோட்டம் நம்முடைய வாழ்வில் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது.
So therefore we recommend the chanting of Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
எனவே மகாமந்திர ஜபத்தை நாம்,
therefore we recommend the chanting of
Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare என்ற மகாமந்திரத்தை பரிந்துரைக்கிறோம்.
So instead of thinking of na 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 na, is that right?
Na na na. Naan, naan, naan,
naan, naan, naan, me, 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 me. By chanting, then we start to think, Krishna, 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 yes, Krishna, I'm supposed to be serving Krishna.
இந்த ஜபத்தை செய்வதன் மூலமாக கிருஷ்ணா 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 என்று நாம் வாய்விட்டு சொல்ல சொல்ல கிருஷ்ணரின் மீது நம்முடைய சிந்தனை லயமாகிறது.
This will purify our consciousness.
நம்முடைய நம்மை தூய்மைப்படுத்துகிறது இது, நம்முடைய உணர்வு நிலையை.
We would like that people should praise us.
நம்மை ஆராதிக்க வேண்டும் மக்கள் என்று நாமும் விரும்புகிறோம்.
And we like to think about my needs, my desires.
என்னுடைய ஆசை என்ற சிந்தனை ஒன்று இருக்கிறது.
But chanting Hare Krishna transfers our consciousness to consciousness of Krishna.
ஆனால் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் இருக்கிறது, அது நம்முடைய உணர்வு நிலையை கிருஷ்ணரின் பால் திருப்புகிறது.
In other words, this purifies our consciousness, because purified consciousness means to be conscious of Krishna.
Krishna unarvil laippade thoomaiyatta unarvu nilai endra nilaiyil indha mandara javamanadu nammudaiya unarvu nilaiyai thoomaipaduthugirathu.
So it's easy to understand, isn't it?
Neenga solavumaga purinjikka mudiyadillaya?
Krishna is the supreme personality of Godhead.
Krishna re mudumudar kadavul.
He is the supreme enjoyer.
Avare uccha anubhavippalar.
We are not enjoyers.
நாம் அனுபவிப்பாளர்கள் அல்ல.
We are constitutionally servants.
சாசன நிலையில் நாம் சேவகர்கள்.
we shall be happy by serving Krishna.
கிருஷ்ணருக்கு சேவகம் செய்வதன் மூலமாக நாம் சந்தோஷமாக இருக்க முடியும்.
It's not that we become like some slave who's being whipped.
ஏதோ சவுக்கடி வாங்கிட்டு இருக்க அடிமை மாதிரி வாழ்றதுன்னு இல்ல.
But we cannot be happy if we don't serve Krishna.
கிருஷ்ணருக்கு சேவகம் செய்ய முடியாத நிலையில் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதும் முடியாத நிலையாகிறது.
And if we don't serve Krishna, then we get whipped by Maya, thinking that we're independent.
கிருஷ்ணரிடம் நம்மை நாம் அர்ப்பணிக்க முடியாத நிலையில், சேவகம் செய்யாத நிலையில், மாயையிடம் இருந்து நாம் சவுக்கடியை பெற்றுக் கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் சுதந்திர நிலையில் நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது என்ற நிலை நேரையில்.
So we should change our whole outlook on life to understand that I'm simply meant to serve Krishna.
கிருஷ்ணருக்கு சேவகம் செய்யும் நிலை ஒன்றே என்னுடையது என்று நம்முடைய வாழ்க்கையின் கண்ணோட்டத்தை வெறுமனே மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியது அவ்வளவுதான்.
And that can be done by chanting Hare Krishna.
இதை நம்மால் ஹரே கிருஷ்ண ஜபத்தின் செய்வதன் மூலமாக அடைய முடியும்.
And regularly hearing about Krishna.
கிருஷ்ணரை பற்றி தொடர்ந்து காதால் கேட்பதனாலும் அடைய முடியும்.
Specifically, we should hear about Krishna, about how we are constitutionally servants of Krishna.
சாசன நிலையில் நாம் எப்படி சேவகத்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்கிறோம் என்று குறிப்பிட்ட அந்த நேரியை கிருஷ்ணர் அம்சமாக நாம் நம் காதால் கேட்ட வண்ணம் இருக்க வேண்டும்.
Many of you may have noticed that the lectures at the ISKCON center is different to the lectures that other kinds of swamis give.
ISKCON center la neenga vandu sorpalu kettingna matra pala swamigal kudukkira lecturekkum inga nadakkira sorpalukkum oru vyathasam irupadai kaanalam.
Did any of you notice that the lectures here, they're different?
இங்க கொஞ்சம் வித்தியாசமான சொற்பொழிவு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யாராவது கவனித்தீர்களா?
Anyone felt like that?
வித்தியாசம் இருக்குன்னு யாராவது புரிஞ்சதுன்னா கையை தூக்கணும். வித்தியாசம் இருக்கா? மத்த இங்கே சாமிகள் கேட்கிற சொற்பொழிவுக்கும் இங்க நடக்கிற சொற்பொழிவுக்கும் வித்தியாசமான ஒரு நியதி இருக்கான்னு
கேக்குறாரு. Well, actually, we hope you forget all those other lectures and just come to these lectures, because all those, whatever anyone else is saying is useless, to be quite frank, or worse than useless.
You இந்த உதவாக்கரை விஷயமாகவே சொல்லலாம், மற்ற இடங்களில் பேசிக்கொண்டிருக்கும் விஷயங்கள்.
Because they're not teaching you to be the servant of Krishna.
கிருஷ்ணரின் சேவகனாகவே நீங்கள் உங்களை நீங்கள் உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நியதியை போதனை செய்யாதவர்களாக இருக்கும் நிலையில்.
And even if they tell stories of Krishna, it's done as a kind of entertainment so that we can enjoy it. We don't imbibe the mood of surrendered service to Krishna.
சரணடைந்த நிலையில் கிருஷ்ணருக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்ற மன ஓட்டம் வராத நிலையில் கிருஷ்ண கதையை ஒரு கேளிக்கையா என்ற அடிப்படையில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தாலும் கூட அது எந்த விதமான பெரும் உதவியும் உங்களுக்கு செய்துவிடாது என்று சொல்லலாம்.
Therefore we say that what all these swamis and yogis and what they're saying is all useless, it's worse than useless, it's cheating and it's rascally.
அதனால தான் சொல்றேன், இந்த சாமிகள் யோகிகள்னு வந்து பலவிதமான கதைகளை பேசிக்கிட்டே போயிட்டு உங்களுக்கு எந்த பிரயோஜனம் ஏற்படுத்தாத நிலையில எந்த பிரயோஜனம் இல்ல, அந்த பிரயோஜனம் இல்லாத நிலைங்கிறத விட ஒரு கீழ்த்தரமான நிலை என்றே சொல்கிறேன்.
This is not
ஆமாத்திர வேலை என்றும் சொல்கிறேன்.
This is not our dogmatism or sectarianism.
ஏதோ நம்ம வந்து நம்மளுடைய எண்ணத்தை பிடிவாதமாக உங்கள் முன் எடுத்து வைக்கிறோம் என்றோ, அல்லது நம்மை நாம் பிரிவுபடுத்தி ஒரு பிரிவினராக நாம் ஒரு சாரராக இருக்கிற நிலையில் நம்ம இந்த விஷயத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றோ பொருள் அல்ல.
But we're just pointing out the fact, that's all.
இருக்கிற உண்மையை இருக்கிற மாதிரி எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான்.
That anyone who purports to teach us but doesn't teach us to surrender to Krishna is simply cheating us.
போதனை என்ற பெயரில் நம்மை போதிப்பவர்கள் கிருஷ்ணரிடம் சரணடை என்ற போதனையை தவிர வேற எந்த போதனையை எடுத்து வைத்தாலும் அது நம்மை அவர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
So someone who is supposed to be teaching religious knowledge but doesn't teach us the actual fact that we are all servants of Krishna, who is the Supreme Personality of Godhead, then they themselves are ignorant and they are cheating because they are purporting to teach.
முழுமுதல் கடவுள் கிருஷ்ணர் அவர்தம் சேவகர்கள் நாம் என்ற அந்த நேரியை தவிர வேறு எந்த விதமான போதனையையும் போதனை என்ற பெயரில் யார் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாலும் அவர் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும்.
If someone teaches, if someone says you just take this mantra and it will solve all your problems,
யாராவது ஒருத்தர் வந்து இந்தாங்க இந்த மந்திரத்தை வாங்கிக்கோங்க அந்த எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்த்து வைக்கும் யாராவது
சொன்னாங்கன்னா
நேரடியா உங்களை அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். மகாமந்திர ஜபத்தை சொல்லி கொடுக்காத
வரைக்கும் some financial problem. Oh, don't worry, God will bless you and your headache will go away, financial problem will go away. It's all cheating.
ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்குது, தலைவலி அதிகமா இருக்குதுன்னு போனா எல்லாம் ஒண்ணு இல்ல, கடவுள் கிருபை உங்க என்ன காப்பாத்தும், எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீரும்னு சொல்லி யாராவது சொல்றாங்கன்னா எல்லாம் ஏமாத்துறாங்க.
The only duty of a swami or sadhu or guru is to teach us to surrender to Krishna.
ஒரு சுவாமியோ ஒரு சாதுவோ ஒரு குருவோ அவருடைய ஒரே கடமை கிருஷ்ணரிடம் சரணடையுங்கள் என்று அந்த போதனையை எடுத்து வைக்கும் ஒரே அந்த போதனை தான்.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா.
Any question about this?
இது சார்ந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.
No question.
கேள்விகளே எதுவும் இல்லையா?
All right, many of you are coming here. Does everyone here have a copy of Bhagavad Gita, Unmai Uravil, or Bhagavad Gita Yatharub, Hindi Balne Wale Ankele? Who has got a copy of Bhagavad Gita in their home? Bhagavad Gita as it is, or Bhagavad Gita Yatharub, or Bhagavad Gita Unmai Uravil?
Bhagavad Gita Unmai Uravil and the Puttagam, Yadarade Veetlila Yirukko, Amakaitum. பகவத்கீதை உண்மை உருவில் சீல பிரபாகர்
ஹிந்தி மை ஆப்கே பாஸ் ஹை ஹிந்தி பாவனை வாழவே பகவத்கீதா யதாரூப் ஐக் பகுத் சாரி பகவத்கீதா சம்ஸ்கரம் ஹை லேகின் பிரபாகர் கி
ஹமாரே பாஸ் ஹிந்தி
மை ஆப்கே பாஸ்
ஹிந்தி மை பூத் வர்சன் ஹை ஓகே ஹை
ஆல்ரைட் இஃப் யூ எனிஒன் டசன்ட் ஹேவ் இன் தேர் ஹோம்
யார் வீட்லயாவது இந்த பகவத்கீதை இல்லைன்னா பகவத்கீதை உண்மை
பகவத்கீதை பகவத்கீதை உண்மையானது
பகவத்கீதை உண்மை உருவம் இல்லைன்னா
உண்மையான Who does not have in their home?
யார் வீட்ல பகவத்கீதை உண்மை உருவில் இல்லை?
Who does not have? Please raise your hand.
யார் வீட்ல இல்லையோ அவங்க கை தூக்கி பார்க்கலாம்.
All right. Children, what do they mean?
குழந்தைங்க சரி பெரியவங்க.
So we are recommending that if you don't want to spoil your human form of life, if you want to make your human life successful, you must read Bhagavad Gita as it is.
மனிதர் உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ள கூடாது என்பதில் உறுதியாக இருப்பமையாகில் பகவத்கீதை உண்மை உரிவதை அவசியம் படியுங்கள்.
This human form of life is very rare. We can perfect it by understanding Bhagavad Gita as it is. Not by reading these editions which are simply misrepresenting Bhagavad Gita.
அறிதலும் அரிதாக நமக்கு கிடைப்பது இந்த மனித உடல். இந்த பகவத்கீதை உண்மை உருவில் என்ற புத்தகத்தில் உள்ள கோட்பாடுகள் கீதையில் இருப்பது இருப்பது போல அந்த அம்சத்தை கொடுப்பது. வேறு ஏதோ கீதைகள் அவர்களுடைய சொந்த கருத்தை புகுத்தி இருக்கும் கீதையை படித்து ஏமாற வேண்டாம்.
So if you don't have this book, you please come and take one. If you like, I can also sign it.
இப்ப இந்த புத்தகம் யார்கிட்டயாவது இல்லன்னா வந்து வாங்கிக்கோங்க, நான் அதுல கையெழுத்தும் போட்டு கொடுக்குறேன்.
How much is this cost? This is only 150 rupees.
150 ரூபாய் இந்த புத்தகம் மட்டுமே.
We're spending so much money on so many things. This will save your life.
எவ்வளவோ விஷயத்திற்காக எவ்வளவோ செலவு செஞ்சிட்டு இருக்கோம், இது உங்களுடைய வாழ்க்கையே காக்கும், காத்தருளும்.
You won't have to become a cat or a dog.
நாயாவோ பூனையாவோ நீங்க பிறந்து அலைய வேண்டிய அவசியம் இல்லாத நிலைக்கு உங்களை உறுதிப்படுத்தும்.
Those who got Bhagavad Gita, are you appreciating how wonderful it is, the information here?
பகவத் கீதை உண்மை உருவில் இருப்பவர்கள் எவ்வளவு அற்புதமான அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு அது போதிக்குதுங்கிறத வந்து நீங்க அந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறீர்களா கேக்குறாரு. அற்புதமான கருத்துக்களை நமக்கு பகவத்கீதை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் கை
தூக்குங்கள்.
உங்களுடைய வாழ்க்கையில் அது உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதனால் நீங்கள் கையை
தூக்குங்கள்.
சரியான வழிநடத்திலும் ஆன்மீக நோக்கத்திலான அனைத்து தெளிவுகளும் அது கொடுக்கிறது என்பதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள்.
So those of you who don't have it, you must have it.
யாரிடம் இல்லையோ உறுதியாக அவர் இந்த பகவத்கீதை உண்மைகளை அவர் இல்லத்தில் வைத்திருக்க வேண்டும்.
So please come and take Bhagavad Gita as it is.
பகவத்கீதை உண்மைகளை தயவு செய்து வந்து பெற்றுக் கொள்ளுங்கள்.
And make your life successful.
உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி நடை போடும் நிலையில் அமைத்துக் கொள்ளுங்கள்.
Those who don't have, may kindly come.
யாரிடம் இல்லையோ வந்து வாங்கிக்கலாம். இப்ப வந்து இப்பவே வந்து வாங்கிக்கலாம். யாரு வீட்டுல இல்லன்னு கீதை இல்லையோ நீங்க இப்பவே வந்து கூட வாங்கிட்டு போறோம்.
This is for
Hare Krishna. Prem.
Prem. For Prem. Mr. Prem. Prem Kumar is going to get Krishna Prem by taking Bhagavad Gita as it is.
Prem Kumar Krishna Premiyai peravirukkirar indha Bhagavad Gitai unnavargal perum nilaiyil.
Who else? Is going to take
in yaarukada vanna vandu vaangikalam.
Krishna, Shri Krishna,
Shri Krishna endru
Bhagavan Shri Krishna,
Bhagavan Shri Krishna.
All right, many of you may know that I'm also writing books on Prabhupada's order.
Prabhupada kattalikkinanga naanum puthagangal eludhi kondirukiren endru ungalin palarukku therinda vishayam dhaan.
So I brought out a new book. It's only in English at the moment.
இப்போ புது புத்தகத்தை நான் எழுதி வெளியிட்டு இருக்கிறேன். இப்போது ஆங்கிலத்தில் மட்டும்தான் அந்த புத்தகம் இருக்கிறது.
இட்ஸ் கால்ட் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு.
ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்பது இந்த புத்தகத்தின் தலைப்பு.
அண்ட் இட் கிவ்ஸ் அன் ஓவர்வியூ ஆஃப் ஆல் தி லீலாஸ் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு.
ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அவர்களின் லீலைகளையும் அவருடைய அந்த போதனைகளையும் அது நமக்கு வழங்குகிறது.
So this is very important, we should all know.
இது முக்கியமான விஷயம், நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது.
So if you like, you can also take this book.
உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஒரு புக்கு ஏதோ ஒரு புத்தகத்தை வாங்கிக்கலாம்.
And many other wonderful books of transcendental knowledge.
உன்னத அறிவை நமக்கு கொடுக்கக்கூடிய பல புத்தகங்கள் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது.
Are available on the book table at the back of the temple.
அந்த புத்தகம் விநியோகமாயிருக்கிற அந்த மேஜையில இருக்கு.
If any of you would like to take this Chaitanya Mahaprabhu book, you may please come.
Chaitanya Mahaprabhu book vaangikkonnaala vandhu vaangikkeenga. In case we go and suggest to them chant Maha Mantra, generally people say that this is something to be done at the last stages of life. Why you are asking us to do it immediately?
We should enjoy ourselves, and then when we have no energy left, then we should pray to God.
நல்லா அனுபவிக்கணும். இருக்கிற சக்தி எல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம்தான் கடவுளை பத்தி நினைக்கணும்.
Is this what we learn from Prahlad Maharaj?
இதுதான் பிரகலாத் மகாராஜ் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டதா?
Is this what we learn from Dhruva Maharaj?
துருவ மகாராஜிடம் இருந்து இதைத்தான் நாம் கற்றுக்கொண்டோமா?
This is not a good policy.
இது ஒரு சரியான கொள்கையே அல்லவே?
Who knows when death will come?
எப்ப மரணம் வரும்னு யாருக்கு தெரியும்?
So many people are dying in train accidents and road accidents and home accidents or sudden heart attack.
திடீர்னு மாரடைப்பு, ரயில் பிரயாணம் செய்யறப்போ, போக்குவரத்து ரோட்ல போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அடிபட்டு செத்துடுறோமே.
So better chant while you can.
எப்ப நம்மளால இது முடியற நிலை இருக்கோ அப்பவே உடனடியாக ஜபத்தை ஆரம்பிக்கிறது நல்லது.
We may not get an opportunity.
அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காமல் கூட போய்விடலாம் ஒருவேளை.
If we suddenly die and then we go to the animal species, we may not get a chance for many millions of births.
பல பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு நமக்கு சந்தர்ப்பமே கிடைக்காம கூட போயிடும். ஒருவேளை மிருக உடலுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டோம்னா.
So there's a saying, Shubhasya Shigram. That which is auspicious should be done quickly, soon.
எது ஒரு புனிதமான செயல்பாடோ அதை உடனடியாக சீக்கிரமாகவே செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
You can tell them that we'll come with a gun and shoot you tomorrow, so you better start chanting now.
நீ அந்த மாதிரி பெருவேட்டு என்ன சொல்லணும்னா, நாளைக்கு துப்பாக்கியோட வந்து உங்களை வந்து சுட்டு தள்ளிடலாம் இருக்கிறோம், அதனால இப்ப ஜபத்தை ஆரம்பிச்சுக்கோங்க.
What is required to get people to chant?
இப்ப என்ன என்ன தேவை ஜபம் பண்றதுக்குன்னா சாவடப்பதான் ஜபம் பண்ணுவேன்னு சரி நாளைக்கு அதை முடிச்சிடலாம் நீ ஜபத்தை ஆரம்பிச்சுக்கோ.
Such people, when they become old, you ask them to chant Hare Krishna, they'll say, oh, I'm old, why are you disturbing me now? Let me just watch TV.
வயசாயிடுச்சுன்னா அந்த மாதிரி பேரவழிகள் என்ன சொல்லுவாங்கன்னா இப்பயும் அதை என்ன அவன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற நான் பார்த்துக்கு அக்கடான உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
They are not sincere.
அதுல அவங்களுக்கு அவங்க இருக்க வேண்டிய செயல்பாட்டுல ஒரு ஆர்வமா இல்லை.